சந்திரன் தடையில் வைத்த சங்கரன் காமவேதி அந்தரத்து அமரர் பெம்மான் ஆண் நல் வெள்வூர்தியான் தன் மந்திரம் நமச்சிவாயாக நீரு அணிய பெற்ற சங்கரம் மந்திரம் நமச்சிவாய சங்கரன் மந்திரம் நமச்சிவாயாக நீர் அணிய பெற்றார் வெந்து அரும் வினையும் நோயும் வெவ்வடல் விறகிட்டன்றேன கருணட்ட கண்டனை அண்ட தலைவனை கருணட்ட கண்டனை அண்ட தலைவனை கருணட்ட கண்டனை அண்ட தலைவனை கற்பகத்தை கருணட்ட கண்டனை அண்ட தலைவனை கற்பகத்தை கருணட்ட கண்டனை அண்ட தலைவனை கற்பகத்தை கருணட்ட கண்டனை அண்ட தலைவனை கற்பகத்தி பெருநட்ட மாடியை பானம கோணென்று பாசுவயரே கருணட்ட கண்டனை அண்ட தலைவனை கற்பகத்தை பெருநட்டமும் அதில் எய்யவல்லானே செந்தி முழங்க திருநட்ட மாடியை தில்லைக்கு உரையை சிற்றம்பலத்து பெருநட்ட மாடியை பானவர் கோல் என்று வாழ்த்துவனே பெருநட்ட மாடியை பானவர் கோல் என்று வாழ்த்துவனே 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 நீதியால் வாழமாட்டேன் ஹானாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலால நீதியால் வாழ மாட்டேன், நித்தலும் தூயேன் அல்லேன், ஓதியும் உணரமாட்டேன், உன்னை உள் வைக்க மாட்டேன். உந்தன் தூய்மலற்பாதம் காண்பான் ஆதியே அலந்து போனேன் அதிகை வீரட்ட நீரே நன்ன மாட்டேன், நித்தலும் தூயேனல்லேன், ஓதியும் உணரமாட்டேன், உன்னை உள் வைக்க மாட்டேன். சோதியே சுடரே உந்தன் தூய்மலற்பாதம் காண்பான் ஆதியே அலந்து போனேன் அதிகை வீரட்ட நீரே உடையும் பணரும் பவள நிற அண்ணலருள் முரணேரும் அகலம் அழாய அறவும் திண்ணல் கெடில புனலும் உடையார் பொருவதம அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்சக பருவதும் இல்லை அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்சக பருவதும் இல்லை அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்சக பருவதும் இல்லை
நான்காம் திருமுறை என்பது நாவுக்கரசருடைய திருமுறை. அதிலிருந்து சில பாடல்களை உங்களுக்கு நான் நினைவூட்டிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய குறிப்பில் இந்த நாலாம் திருமுறைன்னு தொடங்கினதுக்கு அப்புறமா இந்த சுண்ணவன் சந்தன சாந்தும் பாடவில்லை என்று இருக்கிறது. ஒருவேளை நான் பாடியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். திருநாவுக்கரசரை சைவ மதத்தில் பிறந்தவர். ஏதோ ஒரு காரணத்தினால வேறு மதத்துக்கு அவர் போய்விட்டார். போய்விட்டது வந்து வந்துவிட்டார். பின்னால சில பதிகங்கள்ல நான் வேற்று மதத்துக்கு போனது தப்பு அப்படின்னு எழுதுறார். அது போல இவர் என்ன பண்றார், இந்த சமயத்துக்கு வந்து விட்டார், அவருக்கு இருந்த வயிற்று நோய் போய்விட்டது, அது கூட்டாயினவாறு பாடினார் என்பது உங்களுக்கு தெரியும். ஒன்னு. ரெண்டாவது, அவரை என்ன பண்றான், இந்த வேற்று மதத்தவர்களாகிய சமணர்கள் நஞ்சை கொடுத்தான், சுண்ணாம்பு காலவாயில தூக்கி போட்டான், யானையை விட்டு இடற செய்தான், கல்லுல கட்டி போட்டான். இத்தனையும் அவர் பிழைத்துக் கொண்டார் என்று பெரிய புராணம் பேசுகிறது. பெரிய புராணம் சொல்லுது, ஒத்துக்குவோம். இவர் எப்படி பொறுமையா இருந்தார், பஸ்ல போறோம், 45 பேர் தான் அதை தலையில எழுதுனது, இன்னைக்கு 450 பேர் போறான், கை மேலப்பட்டதுன்னா போய் கைப்படுதுங்கிறான், சண்டை வருதா இல்லையா, பாக்குறோமா இல்லையா, கொஞ்ச நாளை அவனுக்கு பொறுமை இல்லாம தான் அந்த சண்டையை வளர்க்கிறான். அதே மாதிரி இவருக்கு வேற்று மதத்துக்கு சென்றவாறு திரும்பி வந்து விட்டார், அதற்காக இத்தனை தண்டனை கொடுக்கணுமா, கொடுத்திருக்கப்படாது. ஏ அப்படின்னு கேட்டா, சமண மதத்தின் கொள்கை ஒரு உயிருக்கு தீங்கு விளைக்க கூடாது என்பது முக்கியமான கொள்கை அவர்களுக்கு. அதைத்தான் பின்பற்றினார் வள்ளற் பெருமான், உயிரை கொல்லாமை அப்படின்னு. அது சமண மத கொள்கை இல்லை, நம்ம மதத்து கொள்கை தான் அது, எந்த மதத்துக்கும் அப்படித்தான் அப்படின்னு வச்சு கொள்ளுவோம். அப்ப உயிரை கொல்லக்கூடாதவன் ஒரு மனிதனையே கொல்ல நினைக்கிறானே, தப்பு ஏற்பட்டது அந்த இடம்தான். தன்னுடைய மத கொள்கையிலிருந்து அவன் தவறு பண்ண போதுதான் அந்த சமயம் பின்னால போறதுக்கு ஒரு காரணமா போயிட்டு. அது போல நாமளும் கூட நம்ம மதத்தின் ஒழுக்கப்படி நாம இல்லைன்னு சொன்னா நம்மளுக்கு மாத்திரம் தீங்கல்ல, நம்ம மதத்துக்கும் தீங்கு என்பதை நீங்கள் நினைவுல கொள்ளணும். ஆக இவரை யானையை விட்டு இடற செய்தான், அப்பதான் இந்த திருப்பதியும் பாண்டினார். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்பது. அந்த பாட்டில் வருகிற ஒரு சில சொற்களை நாம எண்ணி பார்ப்போம். யானையை உரித்த கடவுள் என்று வருகிறது அதுல, வண்ண உரிவை உடையும் என்று வருகிறது. பாத்தீங்களா, வண்ண உரிவை எது, புலித்தோல் ஒண்ணு, யானை தோல் ஒண்ணு. அவன் யானையே உரித்த கடவுள்டா, இந்த யானை எனக்கு என்ன பண்ணும் என்ற குறிப்பு அதுல இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். ரெண்டாவது, இன்னொரு சொல் இருக்கு, நான் திருவதிகை வீரட்டானத்தில் இருக்கிற கடவுளுக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிறார். இதுல என்ன சொல்றார், வண்ண உரிவை உடையும் அண்ணல் அரண்முறைநேரும் அகலம் அராயரும் திண்ணன் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்நாம். அதுல வருகிற சொல், நான் திருவதிய வீரத்தானத்தில் இருக்கிற சிவனுக்கு சொந்தக்காரன்டா, நான் ஏண்டா பயப்படணும் அப்படிங்கிறார். இதை நீங்க நிச்சயமா நெஞ்சில வைத்துக் கொள்ளணும் அல்லவா. ஆமா, அந்த பொறுமையும் அவருக்கு இருந்தது, ரெண்டாவது அந்த கடவுள் நம்பிக்கையும் அவருக்கு இருந்தது என்பதை நாம மறக்கவே கூடாது. அந்த பொறுமை நாலு தண்டனை கொடுக்கும் போதும் கூட அவர் பொறுமையா இருந்திருக்கிறார் பாத்தீங்களா. ஆமா, பஸ்ல கைப்பட்டா பொறுக்க முடியாத நாம் இந்த பொறுமையை அவர் சகிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாருன்னா எவ்வளவு அமைதி அவர் நெஞ்சில இருந்திருக்கு பாத்தீங்களா என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அதற்குத்தான் இந்த பதிகத்தையும் நான் பாடி காட்டினேன். அடுத்தது ஒரு பதிகம் நான் இங்க பாடி காட்டவில்லை என்று என்னுடைய குறிப்பு சொல்லுகிறது. அது மாதர் பிறைக்கண்ணி யானை என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும் மாதர் பிறைக்கண்ணி யானை என்பது அவர் கைலாய காட்சியை கண்டபோது பாடியது என்று நீங்கள் உங்களுக்கு ரவுண்ட் ஃபிகரா உங்களுக்கு தெரியும். இவர் என்ன பண்ணினார், அவர் கூட அடியார்கள் நிறைய இருந்தார்கள். இவர் கைலாய மலையில ஏறப்போகிறார். பெரிய புராணம் என்ன சொல்லுகிறது தெரியுமா, தான் கூட வந்து அடியார்கள் எல்லாம் நீங்க போங்க, நான் இப்ப கைலாய மலைக்கு ஏறப்போகிறேன், அது மிகவும் கடுமையான பாதை, அதுல நீங்கள் வந்து கட்டப்பட வேண்டாம் அப்படின்னு அத்தனை பேரும் அனுப்பித்து விட்டார். தெய்வ சேக்கிடார் எழுதுறார், என்னடா அவர் கைலாயத்துக்கு போறாரு, இந்த அடியார்களையும் கூட இழுத்துக்கிட்டு போனார்னா என்ன ஆகும், இப்ப இவர் கைலாயத்துக்கு போறாரு இத்தனை பேரையும் இழுத்துக்கிட்டு போனார்னா என்ன ஆகும்னு நினைச்சு எழுதிக்கிட்டே வந்தேன். அடுத்த பாட்டுல தெய்வ சேக்கிடார் பெருமான் அடியார்கள் எல்லாம் அனுப்பிச்சு விட்டாருன்னு எழுதுறாரு. என் புத்தியில அடிச்சது பாருங்க ஒரு அடி, நாம தவறா நினைச்சோமே தெய்வ சேக்கிடார் எழுதி இருக்கிறாரே அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா கீழே வச்சு விட்டு தெய்வ சேக்கிடாருக்கு ஒரு கும்பிடு போட்டேன். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் உள்ள முதற்கொண்டு மயங்கின தெய்வ சேக்கிடார் பெருமான் இல்லையா, 48 புராணம் பாடிய மீனாட்சி சுந்தரம் உள்ளவாள் தெய்வ சேக்கிடாருக்கு பிள்ளைத்தமிழ் எழுதினார். கிடைக்குமா என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். இவர் கைலாய மரத்துக்கு போனாரு, நடந்து நடந்து போனாரு, கால் தேஞ்சுது, உந்தி உந்தி போனாரு, உடம்பெல்லாம் தேஞ்சுது, கடவுள் வந்தான், யோ அது உன்னால போக முடியுமா அப்படின்னு கேட்டான். போயா நான் போறேன் போல உனக்கண்ணையா, உன்னுடைய கடமையை பார்த்துக்கிட்டு போ அப்படின்ட்டாரு. உடனே கடவுள் மறைஞ்சான். மறைஞ்சு விட்டு ஓங்கு திருநாவுக்கரசரனே, நீ இந்த கைலை மலைக்கு போக முடியாது, பக்கத்துல ஒரு தீர்த்தத்தை காட்டி அதுல நீ மூழ்கு, உனக்கு கைலாய காட்சியை காட்டி விடுகிறேன் என்று சொன்னான். பெரிய புராணம் அப்படித்தான் சொல்லுகிறது. இவர் மூழ்கி எந்திரிச்சாரு. எந்திரிக்கும் போது அவர் பார்த்தது திருவையாறு. அப்பதான் அவர் சொல்றார், யாதும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது காதம் மடப்பிடியோடும் கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம், அது கண்டறியாதன அப்படின்ட்டார் அந்தாண்ட. யாராலையும் பார்க்க முடியாது, கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டறியாதன கண்டேன் அப்படின்ட்டு. இந்த அற்புதமான 14 திருமுறையில இருக்கிறது,
மாதர் பிறை கண்ணியானை மலையார் மகளோடும் பாடி போதோடு
திருப்பதியும் இந்த 4 திருமுறையில் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்கிறேன். இன்னொன்னு, திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்பது உங்களுக்கு நினைவில் இருக்கும். என் வீட்டில் ஒரு படம் இருக்கு, அந்த படத்தை நான் பத்திரமா காப்பாற்றி வச்சிருக்கேன். திருஞான சம்பந்தர் நிற்கிறார், திருநாவுக்கரசர் விழுந்து வணங்குகிறார், அப்படி ஒரு படம் கிடைக்குமா? அந்த படம் யாரோ ஒருத்தன் எழுதி கொடுத்தா அதை பத்திரமா வச்சிருக்கிறேன். கொஞ்சோண்டு கரையா அரைச்சி விட்டு போயிட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு பத்திரமா வச்சிருக்கேன். திருஞான சம்பந்தரை கண்ட உடனே, திருஞான சம்பந்தர்னு இப்படி ஒரு குழந்தை 3 வயசுல அழுது ஆண்டவன் பாலை குடித்தார், தோடிய செவியன் என்று ஒரு திருப்பதியம் பாடினார்னு கேள்விப்படுறார் சிதம்பரத்துல நாவுக்கரசர். திருஞான சம்பந்தரை பார்க்கணும்னு அவர் நினைக்கல, அவரை வணங்கணும்னு நினைச்சார். கிட்டத்தட்ட அவரை பார்க்கும்போது அவருக்கு வயசு 50க்கு மேல இருக்கும் என்று ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள். யாருக்கு? நாவுக்கரசர். திருமேனியில ஒரு அசைவு வந்து விட்டது அவருக்கு அப்படின்னு எழுதுகிறார்கள். சேக்கிடார் எழுதுகிறார், உடம்புல ஒரு ஆட்டம் எப்ப வரும்? 50 வயசு 60 வயசுக்கு தான் வரும். அப்பதான் அவர் அவரை பார்த்திருக்கார். பார்த்த உடனே கீழே விழுந்து கும்பிடுறார். இவருக்கு வயசு 3, அவருக்கு வயசு 50க்கு மேல, விழுந்து வணங்குவோமா? முடியுமா? அந்த நெஞ்சம் வருமா? வராது, வராது நிச்சயமா. கீழே விழுந்து வணங்கினார். அப்பதான் அவர் அப்பரே எழுந்திரும்னர். அப்பதான் அவருக்கு இந்த அப்பர் என்ற பேர் வந்தது. அது உங்களுக்கு தெரியும், அதை நான் நினைவூட்டுறேன். அவர்கள் 2 பேரும் பல தடவை சந்திச்சு பல க்ஷேத்திரங்களுக்கு போனார்கள். ஆமா, 7வது நூற்றாண்டுல இருந்தவர்கள் 2 பேரும். 9வது நூற்றாண்டு தான் சுந்தரர். ஆண்டு சொல்ல முடியாதவர் தான் மாணிக்க வாசகர். 4வருக்கு முன்னையா பின்னையான்னு இன்னும் சர்ச்சையிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. திருஞான சம்பந்தர் திருப்புகலூர்ல இருக்கிறார். திருவாரூர் தரிசனம் பண்ணிவிட்டு திருஞான சம்பந்தர் திருப்புகலூர்ல இருக்கிறார்னு தெரிஞ்சு அவரை போய் வணங்க நினைக்கிறார். இவர் நேர திருப்புகலூருக்கு வந்தார், விழுந்து வணங்கினார். அப்பர், எங்கேருந்து வருகிறீர்கள் அப்படின்னு கேட்டார். இவர், நான் திருவாரூரில் இருந்து வருகிறேன். திருவாரூரில் மார்கழி திருவாதிரை திருநாள் நடக்கிறது, உற்சவம் பார்த்துவிட்டு வந்தேன். என்ன அழகு தெரியுமா? ஆதிரை நாளால் அது வண்ணம், ஆதிரை நாளால் அது வண்ணம்னு 10 பாடு பாடுறார். இதை கேட்டார் திருஞான சம்பந்தர். அப்படியா? இதோ திருவாரூருக்கு போறேன்னு அப்படியே திருவாரூருக்கு போயிட்டார். அப்ப அந்த பதிகத்தில் சொல்றார் அவர்,
முத்து விதானம் மணிப்பொற்கவரி முறையாலே பத்தர்களோடு பாவையர் சூழ பலிப்பில் இத்தகக் கோல வெண்தலை மாலை விரதிகள் அத்தனம் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் முத்துவீதானம் மணிப்பொற்கவரி முறையாலே பத்தர்களோடு பாவையர் கூட பலிப்பில் வித்தக கோல வெண்தலை மாலை விரதிகள் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம்
தேவாரத்துல 3 பாடிய தேவாரத்துல 700 சில்ற பதிகம் இருக்கிறது. ஒரு பதிகம் என்பது 10 பாட்டு என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த பதிகம் அதுல இருக்கிறது. அதுல அடியார்கள்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம், அந்த அதை எழுதியிருக்கேன். திருவாதிரை விழாவில் ஆரூரா, உன்னை தொழாத நாள்கள் துன்பமான நாள்கள், உன்னை தொழுகிற நாள்கள் இன்பமான நாள்கள் அப்படின்னு அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். இதை சம்பந்தர்கிட்ட சொல்றாரு, சம்பந்தர்கிட்ட சொல்றாரு அப்பர். துன்பம் நம்மை தொழாத நாட்கள் என்பாரும், இன்பம் நம்மை ஏற்கும் நாட்கள் என்பாரும், துன்பம் நம்மை தொழாத நாட்கள் என்பாரும், இன்பம் நம்மை ஏற்கும் நாட்கள் என்பாரும், நும்பில் எம்மை நுழையப்பனியே என்பாரும், அன்பன் ஆரூர் ஆதிரை நாடலது மண்ணல்ல. ஏ